சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 52 அத்தியாயம். பழைய இடம், புதிய நிலை. காவிரி பூம்பட்டினத்தின் கலங்கரை விளக்க பெரும் தீயை எழுப்பி எங்கும் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்ததாலும், பெரும் தூண்கள் பறவை கிடந்ததால் கோடியில் இருட்டு மண்டி கிடந்த பிரம்மாண்டமான அந்த மண்டபத்தின் மூளையிலிருந்த பொதி மூட்டைகளில் பல நகரத் தொடங்கியதையும், நகல் தந்த மூட்டைகளின் மறைவை விளக்கிக் கொண்டு எழுந்த 100 வீரர்கள் தன்னை வளைத்து கொண்டதன்றி, ராணி எழுந்திரு என்று தூரத்தே மறைவில் இருந்த ஒருவன் குரல் கொடுத்ததையும் கவனித்த அடிகள் சில வினாடிகள் பிரமிப்படைந்து விழித்தாலும், வெகு சீக்கிரம் தம்மை சமாளித்துக் கொண்டு தன்னை சூழ்ந்த வீரர்கள் யாரென்று அறிய அவர்கள் மீது தமது விஷம கண்களை ஓட்டினார். அடிகளும் அந்த வீரர்களும் நின்றிருந்த இடத்தில் நல்ல இருட்டு இருந்தாலும், மண்டபத்தின் பக்கச்சரிவில் காவிரி கரையை ஒட்டி சங்கமதுரைக்கு வெகு அருகே கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் விழுந்திருந்ததால் மண்டபத்தில் இருந்த அத்தனை இருட்டிலும் அடிகள் ஓரளவு அந்த வீரர்களை கவனிக்க முடிந்தது. அவர்களை நன்றாக உற்று பார்த்த அடிகள் அவர்கள் உடைக்கும் தொழிலுக்கும் அதிக சம்பந்தம் இல்லாததை பார்த்து சிறிது சந்தேகமும் கொண்டார். தன்னை சூழ்ந்து கொண்டவர்கள் வெளிநாட்டு வர்த்தகர்களின் உடைகளை அணிந்து கொண்டிருந்ததையும், இழுத்து மூடப்பட்ட அவர்கள் கம்பளிகள் அகன்ற போது இடைகளில் வாட்களை கட்டும் கச்சையும் நீளமான வாளுரைகளும் இருந்ததையும் கவனித்த அடிகள், அவர்கள் வர்த்தகர்களாக இருக்க முடியாது என்று, வர்த்தகர் வேஷத்தில் பதுங்கியிருந்த படைப்பிரிவாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டாரானாலும், அந்த படைப்பிரிவு யாருடையதாக இருக்க முடியும் என்பதை மட்டும் அறிய முடியாதவராக திணறினார். சூழ்ந்தவர்கள் யவனர்கள் அல்ல என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்ட அடிகள், அவர்கள் தமிழர்கள் ஆதலால் ஒருவேளை இளங்கோவேலின் ஆட்களாக இருப்பார்களோ என்று சந்தேகித்தார். அப்படி இருந்தால் தம்மையும் ராணியையும் பிடிக்க அவர்கள் அந்த மண்டபத்தில் தங்கியிருக்க நியாயமில்லை என்பதையும், டைபீரியஸ் துணை இருக்கும் போது அவனை கொண்டே தம்மை பிடித்துவிட இருங்கோவேலுக்கு அதிக நேரமாகாது என்பதையும் உணர்ந்த அடிகள், வந்திருப்பவர்கள் இருங்கோவேலையோ டைபீரியஸையோ சேர்ந்தவர்கள் அல்ல என்று திட்டம் செய்து கொண்டார். அப்படியானால் இவர்கள் யார் என்று உள்ளூர தம்மை கேள்வி கேட்டுக்கொண்ட அதே தருணத்தில், ராணி எழுந்திரு என்று எழுந்த குரலை கேட்டதும் திகைத்து போய், இவரா, இவர் எப்படி இங்கு வர முடியும் என்று பிரமிப்புக்கும் ஆளாகி எதுவும் பேச முடியாமல் நின்ற சமயத்தில், தூரத்தே இருந்து ஒரு தூண் மறைவில் இருந்த தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டிருந்த ஒரு உருவம் வெளிவந்தது. அந்த உருவம் நடந்த தோரணை, ஆகிருதி இவற்றையெல்லாம் ஊன்றி கவனிக்க தொடங்கிய அடிகளை நோக்கி, அந்த உருவம் இருமுறை கையை ஆட்டியதும் வீரர்களில் இருவர் அடிகளை அணுகி அவரது இரு தோள்கள் மீது கையை வைத்து அழுத்தினார்கள். அவர்களில் ஒரு வீரன், சுங்க சாவடியை நோக்கி தடவுங்கள் என்று உத்தரவு இட்டார். அடிகள் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிவதா அல்லவா என்று யோசித்துக் கொண்டிருந்த 2 வினாடிகளுக்கு உள்ளாக, தலை முதல் கால் வரை முக்காடிட்ட உருவம் மீண்டும் அதே சைகைகளை வீரர்களுக்கு சுட்டிக்காட்டிவிட்டு சுங்க சாவடியை நோக்கி நடந்தது. வாள் தாங்கிய வீரர்களுக்கு அந்த உருவம் சைகைகளை செய்த முறையிலிருந்து, கையை ஆட்டிய கம்பீரத்திலிருந்தும், அவன் அவர்களின் தலைவனாக இருக்க வேண்டும் என்பதை ஊகித்துக் கொண்ட அடிகள், அந்த மனிதன் குரல் தமக்கு மிகவும் பழக்கப்பட்டதாக இருப்பதை நினைத்து பேராச்சரியமும் குழப்பமும் அடைந்திருக்கையில், ராணியையும் மறைவிடத்திலிருந்து கிளப்பி நடத்தி கொண்டு வந்த வீரர்களிடம் மட்டுமன்றி, தம்மிடமும் பெரும் கம்பளிகளை கொடுத்து இதை நன்றாக போர்த்தி மறைத்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டதை கேட்டு, எங்களுக்கு எதற்கு இந்த மறைவு என்று விசாரித்தார். காரணம் தலைவரைத்தான் கேட்க வேண்டும் என்று முரட்டுத்தனமாக கிடைத்தது பதில் ஒரு வீரனிடமிருந்து. தலைவரை கூப்பிடுங்களேன், கேட்கின்றேன் என்றார் அடிகள் சற்று விஷமமாக. ஆனால் அவருக்கு பதில் சொன்ன வீரன் அடிகளின் குரலில் துணித்த விஷமத்தையோ, தங்களை ஆழம் பார்க்க அடிகள் முயல்வதையோ சிறிதும் பொருட்படுத்தாமல், தலைவரை கூப்பிட அவசியமில்லை, அவர் இருக்கிற இடத்துக்குத்தான் நீங்கள் போகிறீர்கள் என்று கண்டிப்பாக பதில் சொன்னார். தலைவர் இருப்பினம் எதுவோ என்று மீண்டும் வினயமாக கேட்பது போல மற்றொரு கேள்வியை வீசினார் அடிகள். அடிகள் தோல் மீது கையை வைத்து அழுத்திய வண்ணம் 2 கேள்விகளை பொறுத்து கொண்டிருந்த அந்த வீரன் அதற்கு மேல் பொறுக்க இஷ்டப்படாமல், விவாதத்துக்கு இடம் இதுவல்ல, உமது கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் அவகாசம் இல்லை, நடுவுங்கள், இல்லையேல் தங்களை நடக்கச் செய்யும் பொறுப்பும் எனக்கு ஏற்படும் என்று சற்று கடுமையாக பதில் சொன்னதன்றி அடிகளை ஓரடி பிடித்து நகர்த்தினான். அந்த முரட்டுத்தனத்தை பொறுக்க முடியாத அடிகள் அவன் கையை தோளிலிருந்து விலக்கி தள்ளிவிட்டு போர்வையால் தம்மை முக்காடிட்டுக் கொண்டாரானாலும், ராணி விஷயத்தில் அக்கறை காட்ட முற்பட்டு, ராணி காயமடைந்திருக்கிறார்கள், அவர்களால் நடக்க முடியாது, அவர்களை தூக்கித்தான் செல்ல வேண்டும் என்று கூறவே, ராணி மீது கம்பளியை போர்த்தி அவளை தூக்கி செல்லவும் இரு வீரர்களை பணித்தான் முதல் வீரன். அவன் ஆணைப்படி தன்னை நெருங்கி வந்த வீரர்களை எட்டி நிற்கும்படி தன் விழிகளால் மட்டுமன்றி கையையும் உயர தூக்கி எச்சரித்த ராணி தானே கம்பளியால் முக்காடிட்டுக் கொண்டு அடிகளுக்கு அருகில் வந்து, அடிகளே குடிசையில் தாங்கள் என் காயத்தில் கஷாயத்தை புகுத்தியதிலிருந்து குருதி நின்றுவிட்டது. இப்பொழுது அந்த அயர்வும் இல்லை. என்னால் நன்றாக நடக்க முடியும். யாரும் தூக்கி செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறிவிட்டு சுங்க சாவடியை நோக்கி நடக்க தொடங்கினாள். சுங்க சாவடிக்கு அருகிலேயே அந்த பெரும் தூண்கள் கொண்ட மண்டபம் இருந்த போதிலும் ராணியையும் அடிகளையும் அழைத்து சென்ற வீரர்கள் முதலில் எதிரே இருந்த இருட்டு திடலில் நுழைந்து சங்கமத்துறையை நோக்கி சுற்றி வளைத்து சென்று சங்கமதுரைக்கும் சுங்கசாவடிக்கும் இடையே இருந்த காவிரி கரையின் பகுதியை அடைந்தார்கள். அவர்கள் அப்படி சென்றதன் காரணம் அணிகளுக்கு மட்டுமன்றி ராணிக்கும் தள்ளென்று புரிந்தது. மண்டபத்தில் இருந்து நேரே சுங்கசாவடிக்கு சென்றால் இடையே வீசிய கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சத்தில் நுழைந்து புறப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி நுழைந்து புறப்படும் போது சாவடி காவலர் கண்களில் பட்டால் இரண்டாம் ஜாம இறுதியில் அங்கு மக்கள் நடமாட்டத்திற்கான காரணம் என்னவென்பதை காவலர்கள் அறிய நேரிடும். அப்படி ஆராய்ந்தால் மறுபடியும் டைபீரியஸின் சிறையில் தள்ளப்படுவதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த காரணத்தினால்தான் கலங்கரை விளக்கம் வெளிச்சம் தரும் பகுதியை விட்டு விலகி வீரர்கள் செல்கின்றார்கள் என்பதை உணர்ந்தடிகள் அவர்கள் சங்கமத்துறைக்கும் சுங்கசாவடிக்கும் இடையே காவிரிக்கரையை அடைந்த காரணத்தை தெரிந்து கொண்டார். காவிரிக்கரையிலும் சங்கமத்துறையிலும் சுங்கசாவடியின் பகுதியிலும் விழுந்த கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் கலங்கரை விளக்கம் இருந்த இடத்தின் அருகில் மட்டும் விழவில்லை என்பதையும் அந்த இருட்டின் காரணமாகவே வீரர்கள் தங்களை அந்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றார்கள் என்பதையும் புரிந்து கொண்டாடிகள் அந்த பகுதியில் கரையோரமாக இருந்த தலைகளில் 10-15 படகுகள் பிணைக்கப்பட்டிருப்பதை கண்டதும் இங்கிருந்து படகுகள் மார்க்கமாக நம்மை அழைத்துச் செல்லப் போகின்றார்கள் என்று தமக்கு தாமே விளக்கிக் கொண்டார். ஆனால் இந்த படகுகள் சுங்கசாவடியின் குறுக்கு தலைகளை தாண்டி புகாருக்குள் செல்ல முடியும். சுங்கசாவடி காவலர் சோதனை செய்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று யோசித்து அதன் விளைவை நினைத்து ஓரளவு அச்சமும் கொண்டார். சுங்கசாவடி காவலர் கையில் அகப்பட்டால் ராணியின் குட்டும் என் குட்டும் வெளிப்படும். டைபீரியஸ் இருவரையும் சும்மாவிட மாட்டான் என்று நினைத்து கலவரப்பட்ட அடிகள் வெகு சீக்கிரம் அந்த கலவரத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆச்சரியத்தின் வசமானார். வீரர்கள் ஏற்பாடு அத்தனை கச்சிதமாக அமைந்திருந்தது. காவிரி கரையில் அந்த இருட்டு பகுதியில் தலைகளில் பிணைக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருந்த படகுகளில் 8-10 பேராக பிரிந்து ஏறிய வீரர்கள் படகுகளின் மட்டத்தில் படுத்து பதுங்கியதன்றி படகுகளில் 2 கோடிகளிலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த சில பஞ்சு பொதி மூட்டைகளை தங்கள் மீது இழுத்து போட்டுக்கொண்டு கன நேரத்தில் அந்த மூட்டைகளுக்குள் மறைந்து விட்டார்கள். வணிகர்கள் வேஷத்தில் இருந்த வீரர்கள் சிலர் மட்டும் படகுக்கு ஒருவன் வீதம் நடுவே உட்கார்ந்து துடுப்புகளை பிடித்துக் கொண்டார்கள். மற்றொரு படகில் சில வீரர்களோடு அடிகளையும் ராணியையும் ஏற்றிவிட்ட அந்த கூட்டத்தின் தலைவர் எல்லோரும் படகுகளில் இருந்த சரக்குகளில் மறைய மட்டும் கரையிலேயே நின்று கொண்டிருந்தார். பிறகு படகுகள் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை ஆட்டிவிட்டு தான் மட்டும் சங்கமத்துறையை நோக்கி விடுவிடுவென்று நடந்தான். இரண்டாம் ஜாமம் இறுதி பகுதியை நோக்கி தூரிதமாக நகர்ந்து கொண்டிருந்ததால் பரதவர்கள் இல்லங்களில் இருந்த பகுதி மட்டுமன்றி மற்ற இடங்களிலும் அமைதி மெல்ல மெல்ல சூழ்ந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.